செவி வழி தொடு சிகிச்சை ஹீலிங் பாஸ்கர். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தாருங்களேன் நமது நேயர்களுக்காக.
என் பேர் வந்து பாஸ்கர், ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு நான் தான் பேரை மாத்தி வச்சிருக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு நோயாளி. சின்ன வயசுல தோல் வியாதிகளால ரொம்ப பாதிச்சேன். தலைவலி வரும், பற்களை பண்ணிக்கலாம்னு தோணும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். வயிற்று வலி வரும், வலிப்பு வரும். வலிப்புக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷமா மாத்திரை சாப்பிட்ருக்கேன். ஒரு ஸ்டேஜில் நான் கோமாலிருந்து ரெக்கவர் ஆகியிருக்கிறேன். இப்படி சின்ன வயசுலேருந்து பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்ட நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் மென்டலி டிஸார்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மன ரீதியான மருந்துகள் கூட நான் எடுத்திருக்கிறேன். இப்படி சின்ன வயசுலேருந்து பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்ட நான் இருக்கிற எல்லா வைத்தியத்துக்கும் போயிருக்கிறேன். ஆனால் எல்லா வைத்தியமும் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை விற்றாங்களே தவிர சரியான காரணமும் சொல்லலை, என்னை குணப்படுத்தலை. ஒரு ஸ்டேஜில் மனசு பாதிச்சு நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், இத்தனை வைத்திய முறைகள் இருந்து நான் ஏன் இப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் இருந்து இவ்வளோ படித்தேனான்னு, நான் ஏன் வந்து பெட் ரெஸ்ட்டாக இருக்கணும், அப்போ என்னமோ சம்திங் ராங் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு இனிமேல் நான் எந்த வைத்தியத்துக்கிட்டே போக மாட்டேன், என்னன்னு கண்டுபிடிக்கணும், உடம்புன்னு என்ன, அதையே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்னு நான் முழு நேரமாக ஆராய்ச்சி ஈடுபட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகல, எல்லா ஆசிரமும் போயிருக்கிறேன், எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேன், எல்லா சொற்பொழிவுக்கு போவேன், எல்லா கிளாஸுக்கும் போவேன். இப்படி பல்வேறு கிளாஸ் எங்கெல்லாம் போர்டு மாட்டிட்டு ஆரோக்கியம் சம்பந்தமா, மனம் சம்பந்தமா, ஆன்மீகம் சம்பந்தமா கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போவேன். இப்படி பல்வேறு வகுப்புகளுக்கு போய் பல்வேறு புத்தகங்களை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. என்ன தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வரணும்னா அதுக்கு 5 காரணம்னு புரிஞ்சுது. நம்ம பிறக்கும்பொழுது ஆரோக்கியமா இருக்கிறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வியாதி வந்துருது, ஏன் வருது, அப்போ பிறக்கும் போது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 விஷயங்களில் ஏற்படும் சிக்கல் தான் ஒரு மனிதனுடைய நோய்க்கு காரணம். அந்த 5 சரி பண்ணாதான் சரியா போகுங்கிறத நான் கண்டுபிடிக்கல, நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த 5 காரணங்களும் என்ன ஐயா?
நம்ம உடம்புல ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா, ஒரு பொருள்னா மினரல் ஆர் விட்டமின், புவர் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. சமையல் ரூம்ல ஒரு மெட்டீரியல் வந்து கெட்டு போச்சு, அப்போ அந்த கெட்டு போன பொருளை வச்சு என்னமெல்லாம் சமையல் பண்றோமோ அந்த சமையல்லாம் எப்படி கெட்டு போகுமோ அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் நிறைய பொருள் இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா அதன் மூலியமா குணப்படுத்த வேண்டிய ஒரு 150 வியாதியை உடம்பு குணப்படுத்தாதுன்னு புரிஞ்சுது. 2வது காரணம், ரத்தத்தில் இருக்கிற ஒரு மினரல் விட்டமின் வந்து டிஃபிஷியன்சி, அதாவது அளவு குறைந்தாலோ இல்லாமலோ போனாலோ நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. சமையல் ரொம்ப உப்பு இல்லை, அப்போ உப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அது போட்டிருக்க மாட்டோம். அப்போ அந்த உணவை எப்படி நம்ம சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி ரத்தத்தில் உள்ள தாது பொருட்களின் அளவு குறையும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறது இல்லைங்கிறத புரிஞ்சிச்சு. 3வது, ரத்தத்தின் அளவே கம்மியான குவான்டிட்டி ஆஃப் பிளட் அனிமிக் இருந்தா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறது இல்லை. 4வது, மனது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் எப்படி இருக்கோ அப்படிதான் உடம்பு இருக்கும். அப்போ நம்மளை பத்தி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுவே வியாதி அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ நம்ம வியாதி இருக்குன்னு சொல்றதே ஒரு வியாதிங்கிறத கண்டுபிடிச்சேன். மனம் எப்படி ஒழுங்கு பண்றது அப்படிங்கிறது அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். 5வது காரணம், நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திட்டே இருக்கு 24 மணி நேரமும். அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் இண்டிவிஜுவல் நாலேஜ் இருக்கு, தன்னை குணப்படுத்திருக்கு. அந்த அறிவும் சில நேரத்துல கெட்டு போகுது, அப்போ உடம்பில் உள்ள செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்துறது இல்லை. சோ நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உடம்பு 24 மணி நேரமும் நம்ம நாமே குணப்படுத்திட்டு தான் இருக்குது. நம்ம உடம்பால 4448 வியாதிகளை எந்த ஒரு மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ கூட எந்த ஒரு மருந்து இல்லாம உடம்புல இருக்கிற சில விஷயங்களை மாற்றுவது மூலியமாக கண்டிப்பா சரி பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சு. புரிஞ்ச உடனே இந்த 5 எப்படி சரி பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை நான் சரி பண்ண உடனே நோயாளியா இருந்தேன் நானு, ஆரோக்கியசாலி ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்ப இத்தனை வருஷமா இவ்வளவு மருந்து மாத்திரை உலகங்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ண முடியாத ஒண்ணு, இந்த 5 மாத்திரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நான் அதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமான ஒண்ணு. ஊர்ல யாரை பார்த்தாலும் பாவமா இருந்துச்சு, நம்மள மாதிரிதானே இவங்களும் ஒண்ணும் புரியாம அவஸ்தப்படுவாங்கன்னு சொல்லி கடந்த 8 முழு நேரமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் இலவசமா இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சோ இதுக்கு பேரு செவி வலி தொடு சிகிச்சைன்னு பேரு. என் பேரு ஹீலர் பாஸ்கர்.
ஐயா, உங்களுடைய செவி வலி தொடு சிகிச்சை இணையதளத்திலே 2 நோய்கள் இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஒன்று உள்ளிருந்து வருகின்ற நோய், மற்றையது பாம்புக்கடி, கத்திக்குத்து போன்று வெளியிலிருந்து வருகின்ற நோய்கள் என்று குறிப்பிட்டிருக்கீர்கள். எய்ட்ஸ் என்ற நோய் வெளியிலிருந்து வந்த ஒன்றுதானே?
எய்ட்ஸ் என்ற நோய் வெளியிலிருந்து வந்தாலும் சரி பண்ண முடியும். எய்ட்ஸ் என்ற நோய் முதல் முதல்ல வர்றது உள்ளிருந்தாலும் வந்திருக்கும், பரவறது. எய்ட்ஸ் வந்து வர்றது வெளியிருந்து இல்லை, பரவறது வெளியிருந்து. எய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நான் சொல்றேன். நமது உடம்புல இம்யூன் பவர் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த இம்யூன் பவருடைய நாலேஜ் எப்ப கெட்டு போகுதோ அதுக்கு பேர் எய்ட்ஸ். அப்போ யாருக்கு எய்ட்ஸ் இருக்கோ, உடம்புல நோய்க்கிருமிகள் உள்ள போனா அதுக்கு எதிராக ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படிங்கிற நாலு விதமான வேலைகள் தடைபடும் பொழுது ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வரும். அந்த ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படிங்கிற நாலு விஷயத்த சரி பண்ணிட்டா எய்ட்ஸ் கண்டிப்பா குணமாகும். சோ நம்ம முறை பிரகாரம் பண்ணும்போது கேன்சர் எய்ட்ஸ் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்.
சரி, உடம்பிலே நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு சுரப்பியிலிருந்து வருகின்ற திரவம் உதவுகிறது என்று உங்களது இணையதளத்திலே உங்கள் செய்முறையை படித்த பின்னர் இறுதியாகத்தான் அதை எப்படி செயல்படுத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதனை நேயர்கள் ஒவ்வொருவரும் தாமாக அறிய வேண்டும் என்பதுதான் உங்களது விருப்பம். எனவே அதற்கு செல்லாமல் எமது வாழ்க்கையிலே ஆறு விடயங்களை ஒழுங்குபடுத்தினால் இதனை செயல்படுத்த முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஆறு விடயங்கள் என்ன என்று நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் தாருங்களேன்.
ஆமா, அதாவது இந்த அஞ்சு விஷயங்கள் கெட்டு போகும் பொழுது நோய் வருது. இதுக்கு ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஒண்ணு, உணவு தப்பு தப்பா ஜீரணமான வியாதி ஒழுங்கா ஜீரணமான ஆரோக்கியம். தண்ணீர் குடிக்கும் பொழுது அது ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா அது நல்லதில்ல, ஒழுங்கா ஜீரணமான ஆரோக்கியம். மூச்சுக்காத்து, தூக்கம், உழைப்பு, மனது. நான் சொல்றது இவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னா அதுக்கு ஆறு விஷயத்த ஒழுங்கா வச்சுக்கல. சாப்பாடு தப்பு தப்பா சாப்பிடுறாங்க, தண்ணியை தப்பு தப்பா குடிக்கிறாங்க, மூச்சுக்காத்து ஒழுங்கா இழுக்கல, ஒழுங்கா தூங்கல, மனச ஒழுங்கா வச்சுக்கல, உழைக்கல. இந்த ஆறு விஷயத்தை எப்படி ஒழுங்கு பண்றதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். யார் ஒருவர் எந்த வியாதி இருந்தாலும் இந்த ஆறு விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துல எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் 100% குணமாயிரும். மருந்து மாத்திரையை படிப்படியா கம்மி பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா நிறுத்திடலாம்.
இந்த ஆறு விடயங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து குறைந்தது 5 மணித்தியாலம் பேசியிருக்கிறீர்கள்.
அதாவதுங்க, நான் வந்து மொத்த விஷயத்தையும் 1 மணி நேரத்திலயும் ஷார்ட்டாவும் சொல்ல முடியும், 60 மணி நேரத்துக்கு லென்த்தியாவும் சொல்ல முடியும். ஆனா அவ்வளவு விஷயம் நான் கத்து வச்சிருக்கிறேன். ஒரு 6 மணி நேரம் இருந்தா ரொம்ப சிறப்பா சொல்லித்தர முடியும் எல்லா விஷயங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் எப்படி நமக்கு நாமே குணப்படுத்துறதுன்னு சொல்லித்தர முடியும். இது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, இங்கிலீஷ், சைனீஸ்னு ஒரு 8 மொழிகள்ல மொழியாக்கம் பண்ணப்பட்டு நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கிறோம். வெப்சைட்ல பாத்துக்கலாம், இல்ல யூடியூப்ல பாத்துக்கலாம், இல்ல ஆடியோ வேணும்னா நான் ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கேன், அதுக்கு அனுப்பிச்சா ஆடியோவை கூகுள் டிரைவ் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்கவங்க வியாதிய வீட்லயே உட்கார்ந்துட்டு 6 மணி நேரம் நான் பேசுறத கேட்டுட்டு அது பிரகாரம் நடந்துகிட்டாவே தன்னைத்தானே குணமாயிருக்கும்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் செவி வழி தொடு சிகிச்சை வழங்கிக் கொண்டிருக்கும் ஹீல பாஸ்கர் அவர்களை நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த இணையதள முகவரியை அறிவிக்கும் முன் இந்த செய்முறைகளை மக்களுக்கு அறிய தருவதற்காக மக்களிடமிருந்து எவ்வளவு பணத்தை அறவிடுகிறீர்கள்?
பணம் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நமது வெப்சைட்ல A to Z எல்லாமே ஃப்ரீ. அதாவது கர்மயோகம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. நாம இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா பிரபஞ்சம் நமக்கு தேடி தேடி கொடுக்கும். இந்தியாவில ஒருத்தருக்கு நம்ம 1000 ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு நம்ம ஜப்பான் போயிட்டோம்னா ஜப்பான்ல நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சோ இதான் வந்து கர்ம யோகம்னு பேரு. அதாவது பிரபஞ்சத்துல செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம அக்கௌண்ட் வந்து சூட்சமத்துல ரெக்கார்ட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேற எங்காவது எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா இருக்கும். சோ நான் 20 வருஷமா நடத்துறேன் அப்படின்னா ஆபீஸ்ல 50 பேர் வேலை செய்யறாங்க, மாசம் ₹7 ஒரு 7 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது. இருந்தாலும் இது எப்படி சிறப்பா கொண்டு போக முடியுதுன்னா நான் எங்க கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் வருவேன், 1000 பேர் உட்கார வச்சாலும் மீட்டிங் பேசுவேன், டிவில, பேப்பர்ல, இன்டர்நெட்ல, எல்லா இடத்துலயும் நான் போயிட்டு டெய்லி முழு நேரமா 8 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நான் எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்றது இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்றதில்ல. நான் வருவேன், நான் பேசுவேன், நான் கிளம்பி போவேன், போகும்போது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். அது கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு 1000 பேர் உட்கார ஒரு மீட்டிங் போய் பேசிட்டு வந்த ஒரு நாள் ஃபுல்லா அவங்க ஒண்ணுமே கொடுக்கல. அடுத்த நாள் ஒரு 20 பேர் உட்கார்ந்து பேசுற இடத்துல 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. சோ கணக்கு பாக்குறது இல்ல, நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படியும் அந்தந்த மாச செலவுக்கான அமௌண்ட் எப்படி இருந்தோ வந்துருது. இதுக்கு பேர் கர்ம யோகம்னு பேருங்க.
சரி, உங்களது செய்முறை திட்டத்திலே எமது உடல் எதை கேட்கிறதோ அதைத்தான் நான் சுவை என்று கேட்கிறது. உதாரணமாக உடம்பிலே சோடியம் போதாது என்று சொன்னால் உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட சொல்லி நாக்கு கேட்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இதே வானொலியிலே நான் இன்னொருவரை நேர்கண்ட போது உணவிலே கட்டுப்பாடு வேண்டும், நாங்கள் சிலவற்றை சாப்பிடக்கூடாது, சிலவற்றை குறைத்து சாப்பிட வேண்டும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்படியான நேர்காணலையும் இந்த நேர்காணலையும் கேட்கும் நேர்களுக்கு மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா, எவர் சொல்வது சரி என்று?
அதாவதுங்க, நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சாப்பிடுங்க, இந்த உணவு சாப்பிடாதீங்கன்னு எங்கேயுமே எப்பவுமே சொன்னதே கிடையாது. நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கு எந்த ஒரு மருந்து தேவைப்படுதோ, அந்த மருந்து எந்த உணவுல இருக்குதோ அந்த உணவு நமது நாக்குக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தரோட உடம்புல கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும்போது அவருக்கு தயிர் பிடிக்கும், ஒருத்தருக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கும் பொழுது பருப்பு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு வீசிங் இருக்கும் பொழுது மிளகு பிடிக்கும், முட்டைக்கோஸ் பிடிக்கும், முள்ளங்கி பிடிக்கும், தலையில பொடுகு இருக்கும் பொழுது பலாப்பழம் பிடிக்கும். நம்ம உடம்புக்கு எந்த ஒரு வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து தேவைப்படுதோ, அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவை நாக்கு பிடிக்க வைக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு யாருக்காவது தோசை பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுக்கு வாங்க, 7 நாள் தங்குங்க, நான் டெய்லி தோசை மட்டும் கொடுக்குறேன். எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ தோசை மட்டும்தான் கொடுப்பேன். ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடுவீங்க, 3வது நாள் எங்க அதே தோசையா பிடிக்கலீங்க, வேற செஞ்சு கொடுங்கன்னு கேட்பீங்க. முதல் நாள் பிடிச்ச தோசை 3வது நாள் ஏன் பிடிக்கலன்னா, தோசையில இருக்கிற சத்து உங்க உடம்புக்கு தேவைப்பட்டிருக்கு, அதை சாப்பிடுறோம். சாப்பிட்டு 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 அந்த சத்து நம்ம உடம்புல ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணும், நாக்கு இது வேண்டான்னு சொல்லும். சோ யாருக்கு எது பிடிக்கலையோ அது வந்து அந்த சத்து ஏற்கனவே உடம்புல நிறைய இருக்குது, கம்ஃபர்டபுளா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நாம இனிமேல் எது நம்ம நாக்குக்கு பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். பட் ஒரு கண்டிஷன், இது கடையில விற்கிற பேக்கடு ஃபுட்டுக்கு ஒத்து வராது. வீட்டுல சமைச்ச உணவு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் பொருந்தும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பல பேர் என்ன பண்றாங்க, ஸ்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து உடம்பு கெடுதல் அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அது வந்து ரொம்ப 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 நல்லது. யாரெல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்துல கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பூண்டு வெங்காயம் அதிகமா சாப்பிடும் போது என்னன்னா, செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும், அப்புறம் கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செய்யும். இவங்கெல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாதான் அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செய்யும். அதுக்கப்புறம் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்றவங்க எல்லாருமே பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாதான் அந்த செக்ஸுவல்கான தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். சோ பெரிய பெரிய ஆசிரமங்கள்ல கல்யாணம் பண்ணிக்காம அவங்கள அங்க ஆசிரமத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா உங்க செக்ஸுவல் ஃபீலிங் அதிகமாகணும் டைரக்டா சொன்னா அவங்க அப்பதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கறக்காக இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் ஆகாம தனியா இருக்கிறவங்க, ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு இருக்கிறவங்க பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். அப்ப கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம நமது கொள்கைகளை மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனா குடும்பம் நடத்தி மனைவியோட கணவனோட வாழ்ற எல்லாருமே பூண்டு வெங்காயம் சாப்பிடும் பொழுதுதான் அந்த அதுக்கான தேவையான சக்தி கிடைக்கும். இதுதான் உண்மையான காரணம். எப்பவுமே பல குருநாதர்கள் பல ஆசிரமங்கள்ல உண்மையான காரணம் தான் டைரக்டா பேச மாட்டாங்க, ஏன்னா அது மக்களுக்கு புரியாது அப்படிங்கறக்காக நாசுக்கா வேற மாதிரி சொல்லிடுவாங்க.
சரி, இறுதியாக எனக்கு பிடித்தமான தலைப்பு தூக்கம். தூக்கம் அதிகம் தேவையில்லை, 4 மணி நேரம் தூங்கினால் போதும் என்று நீங்கள் ஒரு உரையிலே கூறியிருந்தீர்கள். இது குறித்து சற்று விரிவாக எமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
இல்லைங்க, நான் தூக்கம் வேண்டாம்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தோட அளவு மாறும். அது தூங்கினா போதும்னு சொல்றேன். அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. நான் அதுக்கு முரண்படுறேன். ஒரு நாள் 4 மணி நேரம் தூங்கினா போதும், இன்னொரு நாள் 8 மணி நேரம் தூங்கணும், அடுத்த நாள் 9 மணி நேரம் தூங்கணும், இப்படி டெய்லி தூக்கம் மாறும்னு சொல்றேன் நான். உதாரணத்துக்கு உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் தான் ரீசார்ஜ், மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தா ஓய்வு தான் ரீசார்ஜ். ஓய்வுங்கிறது கண்ணை மூடி ஒண்ணுமே தூங்காம முழிக்காம பேசாம படுத்துட்டு இருக்கிறது ஓய்வு. கண்ணை மூடி தூங்குறதுங்கிறது தூக்கம், தூக்கத்தை பத்தி நமக்கே தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட்டு எல்லாருமே 8 மணி நேரம் படுங்க, 8 மணி நேரம் கண்ணை மூடி படுங்க. தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி நல்லதுங்கிற விஷயத்தான் சொல்ல வரேன். உதாரணமா ஒரு நாள் படுக்கும் பொழுது 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்போம், தூக்கமே இல்லாம கண்ணை மூடி புரண்டு புரண்டு படுத்திருப்போம், ஒரு 4 மணி நேரம் தூங்கியிருப்போம். அப்ப இன்னைக்கு என்ன கணக்கு, 2 மணி நேரம் புத்திக்கும் மனசுக்கும் 4 மணி நேரம் உடம்புக்கும் அது ரீசார்ஜ் பண்ணிருக்குது. அடுத்த நாள் கடினமான உழைப்பு செஞ்சுட்டு வருவோம், அப்ப என்னாதுன்னா 8 மணி நேரமும் தூங்கிடுவோம். இப்போ நமக்கு ஓய்வு தேவையில்லை, தூக்கம்தான் வேணும்னு சொல்லுது. சோ என்ன சொல்ல வரேன்னா, 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கண்ணை மூடி படுத்திருக்கணும். அதுல எவ்வளவு மணி நேரம் தூங்குறோம், எவ்வளவு மணி நேரம் முழிச்சிருக்கோங்கிறது உடம்புக்கு தான் தெரியுமே தவிர, நாமளா யோசிச்சு ஐயையோ இன்னைக்கு நம்ம தூங்க கம்மியா இருந்துச்சு இதனால உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்.
நல்லது ஐயா, இந்த ஒவ்வொரு தலைப்பிலுமே நாங்கள் நீண்ட நேரம் பேசலாம் போல் இருக்கிறது, ஆனால் அது முடியாத காரியம். எனவே நேர்கள் இதை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்வதற்காக இணையதளம், மின்னஞ்சல், அந்த முகவரிகளை தாருங்களேன்.
anatomictherapy.org www.anatomictherapy.org. இந்த வெப்சைட்ல போனா எல்லா லாங்குவேஜ் ஆடியோ வீடியோ புக்ஸும் இலவசமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கேன், இந்த இமெயிலுக்கு ஒரே ஒரு மெயில் அனுப்பிச்சா 9 மெயில் அனுப்புவேன். அந்த 9 மெயில்ல எல்லா ஆடியோ வீடியோ புக்ஸ் PDF இது வரைக்கும் நம்ம போட்ட ரிலீஸ் பண்ண எல்லாமே இலவசமா கூகுள் டிரைவ் மூலமா அட்டாச் பண்ணி அமுச்சு வச்சிருவோம். ஒரு மெயில் அமுச்சு 9 மெயில் திருப்பி அனுப்புறதுனால அந்த மெயிலுக்கு பேரு ஒரே கல்லுல 9 மாங்கா அப்படிங்கிற இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி onestone9mango@gmail.com வச்சிருக்கிறேங்க. onestone9mango@gmail.com இந்த மெயிலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சா இனிமேல் நான் பேசின எல்லா ஆடியோவையும் வீடியோவையும் புக்கையும் அனுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன்.
உங்களது வேலை பளுவின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி ஐயா.
ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.